ஓம் சாந்தி. 25/8/2026 காலை முரளி, பாப் தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதில் உங்களுடைய வருமானமும் இருக்கிறது, அதனால் ஆரோக்கியமும் இருக்கிறது, நீங்கள் அமரர் ஆகிவிடுகிறீர்கள். கேள்வி: இதயத்தை சுத்தமாக்குவதற்கான எளிய யுக்தி எது? பதில்: எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், ட்ரஸ்டியாக இருங்கள். எப்பொழுதும் நாம் சிவபாபாவின் களஞ்சியத்திலிருந்து உணவருந்துகிறோம் என்று நினையுங்கள். சிவபாபாவின் களஞ்சியத்தின் போஜனத்தை சாப்பிடக்கூடியவர்களின் இதயம் சுத்தமாகிவிடுகிறது. குடும்பத்தில் இருந்து கொண்டு ஒருவேளை ஸ்ரீமத் படி, டைரக்ஷன் படி ட்ரஸ்டியாகி இருக்கிறார்கள் என்றால் அதுவும் சிவபாபாவுடைய களஞ்சியமாகும். மனதால் சரண்டராக இருக்கிறார்கள். ஓம் சாந்தி. பிறவி பிறவிகளாக அரைக்கல்பமாக குழந்தைகள் சத்சங்கம் செய்திருக்கின்றனர். சாதுக்கள், சந்நியாசிகள், பண்டிதர்கள் போன்ற அனைத்தும் மனிதர்களுடைய சத்சங்கமாகும். இது மனிதர்களுடைய சத்சங்கம் அல்ல, இதற்கு ஆன்மீக சத்சங்கம் என்று சொல்லப்படுகிறது. சுப்ரீம் ஆத்மா ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல், அதாவது சத்சங்கம் செய்கின்றார். இங்கு நீங்கள் ஒன்றும் மனிதரிடத்தில் கேட்கவில்லை, தேவதைகளிடத்திலும் கேட்கவில்லை, நீங்கள் பகவானிடத்தில் கேட்கிறீர்கள். பகவானை எப்பொழுதும் நிராகாரர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பகவான் எப்பொழுது வருகிறார் என்றால், எப்பொழுது குழந்தைகளை பகவான் பகவதியாக ஆக்குவதற்காக படிப்பிக்க வேண்டுமோ அப்பொழுதுதான். பகவான் மற்றும் பகவதி என்ற பதவி பகவானை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. குழந்தைகள், நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், கல்ப கல்பமாக சங்கமேகம் ஏற்படுகிறது. அதனால் நிராகார பகவான் வந்து நமக்கு ஞானம் கொடுக்கின்றார். இதுவும் நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்கிறீர்கள், வேறு யாரும் கஷ்டப்பட்டுதான் புரிந்து கொள்ள முடியும். சிவபாபா வருகிறார் அவசியம், ஆனால் அவருக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரை கீதையின் பகவான் என்று சொல்லிவிட்டனர். எனவே அவசியம் அனைவருடைய புத்தியிலும் மனிதனுடைய உடல்தான் வந்திருக்கும். நீங்கள்தான் தெய்வீக குணமுடையவர்களாக இருந்தீர்கள், மேலும் இப்பொழுது அசுர குணமுடையவராக ஆகியிருக்கிறீர்கள், பிறகு இப்பொழுது தெய்வீக குணமுடையவர் ஆகின்றீர்கள். தெய்வீக குணமுடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்றும், அசுர குணமுடையவர்களை அசுர சம்பிரதாயத்தினர் என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நிராகார பாபா நிராகார சம்பிரதாயம், அதாவது ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கின்றார். எனவே சொல்லப்படுகிறது, ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது ஆன்மீக சம்பிரதாயத்தினர், அவர்களுக்கு ஆன்மீக தந்தை வந்து படிப்பிக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகின்றீர்கள். நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம், பாபா நமக்கு படிப்பிக்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று சொல்கின்றார். ஆத்மாக்களுக்குத்தான் படிப்பிக்கின்றார், அவரே நாலேஜ் ஃபுல்லாக இருக்கின்றார். மேலும் ரிஷி முனி போன்றோர்களோ அனைவரும் தெரியாது தெரியாது என்று சொல்லிவிட்டனர். அதாவது நாங்கள் ஆத்மாவை தெரிந்திருக்கவில்லை. இதுவரை அந்த ஞானக்கடல் முன்னால் வரவில்லையோ அப்பொழுது ஞானம் எப்படி புரிய வைப்பார்? இவை நல்ல முறையில் புரிந்து கொள்வதற்கான விஷயங்களாகும். நமக்கு ஒன்றும் மனிதர்கள் படிப்பிக்கவில்லை, நமக்கு பாபா படிப்பிக்கின்றார். அவர் எல்லையற்ற தந்தை, நிராகாரர். இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. சாக்கார மற்றும் நிராகார என இரண்டு தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றனர். ஒருவர் ஆன்மீக தந்தை, மற்றொருவர் உடல் சம்பந்தப்பட்ட தந்தை. ஆன்மீக தந்தைதான் வந்து ஆத்மாக்களை பாவனமாக்குகின்றார். நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், நாம் பாவனமாக இருந்தோம், பதித்தமாக ஆகியிருக்கிறோம், மீண்டும் பதித்தத்திலிருந்து பாவனம் எப்படி ஆகின்றோம்? படங்கள் கூட முன்னால் இருக்கின்றன. பாபா ஆலோசனை கொடுக்கிறார், அடிக்கடி சக்கரத்தின் படத்திற்கு முன்னால் சென்று அமருங்கள், அப்பொழுது புத்தியில் முழு ஞானமும் வந்துவிடும். அதாவது நாம் இப்பொழுது சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறோம், மேலும் அனைவரும் தன்னை கலியுகத்தில் இருப்பதாக புரிந்து கொள்கின்றனர். கலியுகத்திற்கு காரிருட்டு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது. சத்யுகத்தில் பிறகு உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்காது. பாபா எப்போது வருகின்றாரோ அப்பொழுதுதான் நல்ல வெளிச்சம் ஏற்படுகிறது, அதாவது காலை பொழுது ஏற்படுகிறது. இது சங்கமயுகம் கல்யாணக்காரி, அதாவது நன்மை காண யுகமாகும். இதை போன்ற யுகம் வேறு எதுவுமே இல்லை. இதில்தான் பாபா வருகின்றார். சத்யுகத்தை நன்மை செய்யும் யுகம் என்று சொல்ல மாட்டோம். அங்கு யாருக்கும் நன்மை ஏற்படுவதில்லை. நன்மை சங்கமயுகத்தில் தான் ஏற்படுகிறது. சத்யுகத்தில் எப்பொழுதும் நன்மை இருக்கவே இருக்கிறது. சங்கமத்தில் கலியுகத்தை சத்யுகமாக நன்மை விளைவிக்கக்கூடியதாக ஆக்குகின்றனர். எனவே இப்பொழுது உங்களை பாருங்கள், எவ்வளவு நன்மை ஏற்படுகிறது என்று. பாபா மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்வதில் எவ்வளவு வருமானம் ஏற்படுகிறது. வருமானத்திற்கு வருமானமும் இருக்கிறது, மேலும் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமும் இருக்கிறது. உங்களது வாழ்க்கை அழிவற்றதாகிவிடுகிறது. உங்களுக்கு ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுடைய புத்தியில் முழு நாலேஜும் இருக்கிறது. இங்கு குழந்தைகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் முயற்சி செய்து மியூசியத்தில் படங்களை பற்றி புரிய வைப்பதற்கு தகுதியானவராக வேண்டும். தன்னை தகுதியானவர் ஆக்கிக் கொள்வதற்காக 7-8 நாட்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிராக்டிஸ் ஏற்பட்டவுடன் சேவைக்கு ஓடிவிட வேண்டும். சர்வீஸ் செய்து பிறகு திரும்பி வர வேண்டும். இதை கற்றுக்கொள்வதோ மிகவும் எளிதாகும். படங்களை முன்னால் பார்ப்பதனால்தான் நாம் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பது புத்தியில் வந்துவிடுகிறது. இன்று உலகத்தில் மனிதர்கள் நிறைய இருக்கின்றனர், நாளை மிக குறைவாக இருப்பார்கள். இவ்வளவு அத்தனை பேரும் திரும்பி சென்று விடுவார்கள். இப்பொழுது பாபா அவரே வந்திருக்கின்றார். குழந்தைகளுக்கு எவ்வளவு மரியாதை வைக்கின்றார். தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர் வந்திருக்கிறார் மாற்றான் தேசத்திற்கு. ராவணனுடைய தேசம் மாற்றான் தேசம் அல்லவா? ராமருடைய தேசத்திலோ ஒருபோதும் ராவணன் வர முடியாது. இப்பொழுது குழந்தைகள் உங்களுடைய பராமரிப்போ பாபாவுடைய கையில் இருக்கின்றது. உங்களுடைய களஞ்சியத்திலிருந்துதான் சாப்பிடுவேன். உங்களுடைய முழு கவனிப்பும் இங்குதான் ஏற்படுகிறது. யார் சரண்டர் ஆகி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கவனிப்பும் இங்குதான் ஏற்படுகிறது. ஆனால் யார் மனதிலிருந்து நினைக்கிறார்களோ இவை அனைத்தும் ஈஸ்வரனுடையது, அதாவது பாபாவுடையது என்று நான் ட்ரஸ்டியாக இருக்கின்றேன், நாம் ஸ்ரீமத் படிதான் நடந்து செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் சிவபாபாவுடைய களஞ்சியத்திலிருந்துதான் பராமரிப்பு, அதாவது உணவளிக்கப்படுகிறது. சிவபாபாவுடைய களஞ்சியத்திலிருந்து சாப்பிடுவதால் இதயம் சுத்தமாகிவிடுகிறது. அவர்கள் சிவபாபாவின் களஞ்சியத்திலிருந்து சாப்பிடுவதில்லை என்பது அல்ல. பாபாவுடைய டைரக்ஷன் படி நடக்கக்கூடியவர்களும் பாபாவின் களஞ்சியத்திலிருந்து சாப்பிடுவது போலத்தான். எந்த களஞ்சியத்திலிருந்து சாப்பிடுகின்றார்களோ அந்த களஞ்சியம் நிரம்பி காலன் தூரமாக ஓடிவிடுகிறான். அதன் பிறகு நீங்கள் ஒருபோதும் அகால மரணம் அடைவதில்லை. இந்த நேரம்தான் சிவபாபா வந்திருக்கின்றார். அவருக்கு மகிமையும் பாடப்பட்டிருக்கிறது. சிவஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் அவருடைய களஞ்சியம் எப்படி உருவாகிறது என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. பாபாவும் சரியாக வந்திருக்கின்றார் அல்லவா? குழந்தைகள் யாரெல்லாம் வந்திருக்கின்றனரோ அவர்களுக்கு சிவபாபாவின் களஞ்சியத்திலிருந்துதான் உணவு கிடைக்கிறது. நல்லது, ஆண்கள் சரண்டராவது சரிதான். ஒருவேளை அவர்கள் சரண்டராகவில்லை என்றால் தாய்மார்கள் என்ன செய்வார்கள்? ஏனென்றால் வருமானம் கணவருடையது. எனவே அவர் சரண்டராவதில்லை. அவர் சம்பாதித்தால்தான் மனைவி சாப்பிட முடியும் அல்லவா? ஆமாம், ஜோடியாக சரண்டராகின்றார்கள் என்றால் சிவபாபாவுடைய களஞ்சியத்திலிருந்து கவனிப்பு கவனிக்க முடியும். இதை பாபா குழந்தைகளுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். நாம் பாபாவிடம் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் கர்மாதித்த நிலை ஏற்படும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நாம் நம்முடைய சுயராஜ்யத்திற்கு நெருக்கத்தில் வந்து கொண்டே செல்கின்றோம். நேரம் கழிந்து கொண்டே செல்கிறது. நீங்கள் அருகாமையில் வந்து விடுகிறீர்கள். சத்யுகத்தின் முதல் வருடத்திற்கு இப்பொழுது எத்தனை ஆண்டுகள் என்று சொல்வோம்? இப்பொழுது எவ்வளவு அருகாமையில் வந்திருக்கின்றோம்? பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய 84 பிறவி சக்கரம் முடிந்து விட்டது. நீங்கள் இப்போது 84 பிறவி சக்கரத்தை தெரிந்திருக்கிறீர்கள். சக்கரத்தை பார்ப்பதால் தான் சொல்வார்கள், நாம் இப்பொழுது சங்கமேகத்தில் இருக்கிறோம். இந்த பக்கம் கலியுகம் இருக்கிறது, அந்த பக்கம் சத்தியுகம் இருக்கிறது. நாளை நாம் நம்முடைய சுகதாமத்தில் இருப்போம். உலகத்தினருக்கு தெரியவில்லை. அவர்களோ முற்றிலுமே காரிருளில் இருக்கின்றனர். குழந்தைகள், உங்களுக்கு மிகவும் குஷி ஏற்பட வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் 21 ஜென்மங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கின்றோம். சதா சுகம் என்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று குஷி இருக்க வேண்டும். சொர்க்கவாசியாக ஆகுவது உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் தான் இருக்கிறது. சொர்க்கம் ஒரு வண்டர்ஃபுல்லான பொருளாகும். எவ்வாறு 7 வண்டர்ஸ் காட்டுகிறார்கள் அல்லவா, இதுவோ அனைத்தையும் விட பெரிய வண்டராகும். வண்டர்ஃபுல் சொர்க்கத்தை பற்றிய படங்களும் இருக்கின்றன. இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் தலைவனாக இருந்தனர். எனவே பாபா எழுதியிருந்தார், மேலே சூரியவம்சியை பற்றி எழுதுங்கள், அதற்கு கீழே சந்திரவம்சியை பற்றி எழுதுங்கள். அப்பொழுது அரைக்கல்பம் முடிவடைந்து போய்விடும். சூரியவம்சி சந்திரவம்சி 1250 ஆண்டுகள். அதனால் பிறகு லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்ற விஷயமே இல்லாமல் போய்விடும். அங்கு உடல் பலத்தினால் எவ்வளவு செலவு செய்கின்றனர்? இங்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எந்த செலவும் இல்லை. இதுவோ பாபா மற்றும் குழந்தைகளுக்கான கணக்காகும். செலவுக்கான விஷயமே இல்லை. இங்கு குழந்தைகள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகின்றனர். எனவே கட்டிடங்கள் போன்றவைகள் உருவாக்குகின்றனர். குழந்தைகளுடைய பைசாதான். அதுவும் எத்தனை நாட்கள் கடந்து போய்விட்டன? இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்கின்றன. செலவு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜீவன் முக்தி அடைகின்றீர்கள் செலவில்லாமல். இதில் உழைப்பிற்கான விஷயம் மட்டும்தான் இருக்கிறது. பகவானையோ அனைத்து பக்தர்களும் நினைவு செய்கின்றனர். ஆனால் பகவான் யார் என்று தெரிவதில்லை. பகவானை தெரிந்து கொள்ளாத காரணத்தால் நிறைய பேரை பகவான் என்று ஏற்றுக்கொண்டு விடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு உண்மையான தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டியுள்ளது. பாபா வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை மற்றும் நரகத்தை விநாசம் செய்விக்கின்றார். எனவே மகாபாரத யுத்தம் கூடவே இருக்கிறது. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சக்கரம் சுழல்கிறது. பாபாவும் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் வருகின்றார். கீதையில் அவர்கள் யுகம் யுகம் என்று எழுதிவிட்டனர். அதுவும் 5 யுகங்கள் தான். 5 முறை வருகின்றன. பிறகு 24 அவதாரங்கள், இன்ன அவதாரங்கள் என்று ஏன் எழுதிவிட்டிருக்கின்றனர்? மனிதர்கள் எவ்வளவு யாகம் தவம் தீர்த்த யாத்திரைகள் செல்கின்றனர். இவை அனைத்தும் பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கின்றனர். ஆனால் பகவானிடத்தில் யாரும் செல்ல முடிவதில்லை. அரை கல்பம் எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கின்றனர். பிறவி பிறவிகளாக சுற்றி வந்தோம், இதை செய்தோம், இருந்தும் பாபா கிடைக்கவில்லை. இப்பொழுது பாபா, குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கின்றார், உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். கல்ப கல்பமாக மிகச் சரியாக நாம் அவ்வாறு சந்தித்திருந்தோம். எப்படி முடிந்து போனதோ அதே போல கல்ப கல்பமாக மீண்டும் நடக்கும். அதே தாதா வைர வியாபாரியாக இருப்பார். பிறகு அவருக்குள் தான் பாபா பிரவேசம் செய்வார். பிறகு அதே குழந்தைகள் வந்து பாபாவுடையவர் ஆவார்கள். மேலும் மீண்டும் சொர்க்கத்தின் ஆசியை பெறுவோம். இந்த பாபாவுடனான குழந்தைகள் உங்களுடைய அனாதி அவினாசி பாட் கல்ப கல்பமாக அவ்வாறே ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, இது நன்மை பயக்கும் சங்கம யுகமாகும். இதில் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்கிறது, வருமானமே வருமானம் இருக்கிறது. பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து 21 பிறவிகளுக்காக வாழ்க்கையை அழிவற்றதாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, குடும்பத்தில் இருந்து கொண்டு மனம் புத்தியால் சரண்டர் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி செலவு செய்ய வேண்டும். முழுமையாக ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். வரதானம், ஒத்துழைக்கும் சக்தியினால் ஒத்துழைக்காதவரையும் ஒத்துழைப்பவர் ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான பரோபகாரி, அதாவது பிறருக்கு உபகாரம் செய்பவர் ஆகுக. உதவி செய்பவருடன் உதவி செய்பவராக ஆவது, இது ஒன்று மகாவீரத்தன்மை அல்ல. ஆனால் எப்படி பாபா அபகாரிகளின் மீதும் உபகாரம் செய்திருக்கின்றாரோ, அவ்வாறு குழந்தைகள் நீங்களும் தந்தையைப் போல ஆகுங்கள். யாரேனும் எவ்வளவுதான் ஒத்துழைக்காமல் போகட்டும், நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு சக்தியினால் ஒத்துழைக்காதவரையும் ஒத்துழைப்பவராக ஆக்கிவிடுங்கள். அவ்வாறு யோசிக்காதீர்கள், இந்த காரணத்தால் இவர் முன்னேற முடிவதில்லை. பலவீனமானவரை பலவீனமானவர் என்று புரிந்து விட்டுவிட வேண்டாம். ஆனால் அவருக்கு பலத்தை கொடுத்து பலவானாக்குங்கள். இந்த விஷயத்தின் மீது அட்டென்ஷன் கொடுங்கள். அப்போது சர்வீஸ்க்கான பிளான்ஸ் என்ற நகைகளின் மீது வைரம் பிரகாசித்துவிடும். அதாவது சகஜமாக பாபாவின் வெளிப்பாடு ஏற்படும். ஸ்லோகன், கோபத்திற்கான காரணம் சுயநலம் மற்றும் பொறாமையாகும். இதுவே சிடுசிடுப்பு தன்மையின் விதையாகும். முதலில் இதை அழித்துவிடுங்கள். அவ்யக்த சமிங்கை, தூய்மையற்ற தன்மை என்ற விதையையும் முடித்துவிட்டு முழுமையாக பவித்திரமாகுங்கள். தூய்மை ஃபவுண்டேஷன் ஆகும். மேலும் ஃபவுண்டேஷன் பிரம்மச்சரிய விரதத்தை தாரணை செய்வது என்பது காமனான விஷயமாகும். ஆனால் இப்பொழுது இன்னும் முன்னேறி செல்லுங்கள். குழந்தை பருவத்தின் ஸ்டேஜ் அல்ல, இப்பொழுதோ வயோதிக நிலையில் செல்ல வேண்டும். நான் பிரம்மச்சாரியாகவோ இருக்கின்றேன், தூய்மையோ இருக்கவே இருக்கிறது என்பதில் மட்டும் குஷியடைந்து விடாதீர்கள். முக்கியமான ஃபவுண்டேஷன், தன்னுடைய எண்ணத்தை சுத்தமாக்குங்கள். ஞான சுரூபம் ஆகுங்கள், சக்தி சுரூபமாக்குங்கள். மூல ஃபவுண்டேஷன், தனது எண்ணத்தை சுத்தமாக்குங்கள். ஞான சுரூபமாக்குங்கள், சக்தி சுரூபமாக்குங்கள். சம்பூர்ண தன்மையை அடைவதற்காக தாதி பிரகாஷ்மணி ஜி அவர்களின் குப்தமான முயற்சி. 19வது நினைவு தினத்தின் நிமித்தமாக சிறப்பு தாரணைகள். 1. தாதிஜி அனைத்து பொறுப்புகளையும் பராமரித்தவாறே தாம் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக, அனைத்து கலைகளும் நிறைந்தவராக, விகாரமில்லாத தன்மையிலும் நிறைந்தவராக ஆகி முழுமை தன்மை என்ற இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டிருந்தார். 2. தாதிஜி மனம், சொல், செயல் மூலம் இரட்டை அகிம்சாவாதியாகி அனைவருக்கும் சுகத்தை கொடுத்தார், சுகத்தை அடைந்தார். மனதால் கூட எந்த ஆத்மாவிற்கும் துன்பம் கொடுக்கவும் இல்லை, துன்பத்தை எடுத்துக் கொள்ளவும் இல்லை. 3. தாதிஜி எப்பொழுதும் ஒரே பாபாவின் ஈர்ப்பிலேயே இருந்தார். அவரை எந்த பழைய பொருளோ நபரோ தத்துவங்களோ தன் பக்கம் ஈர்க்கவில்லை. எப்பொழுதும் ஒரே பாபாவின் நினைவில் இருந்து தன் சூட்சுமமான உள் உணர்வுகளையும் ஒருமுகப்படுத்தினார். 4. எப்போதும் சாட்சியாளர் என்ற நிலையில் இருந்து சதா துணையாளரின் துணையை அனுபவம் செய்தார். அவருடைய பார்வை உள் உணர்வில் ஆன்மீகமும் அலௌகிக்கத்தன்மையும் இருந்தன. அவருடைய கண் எதிலும் மூழ்க முடியாத அளவு அவருடைய சம்ஸ்காரங்களில் ராயல் தன்மை இருந்தது. 5. அவர் யாரை பற்றிய அவகுணத்தையும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவில்லை, யாருடைய குறைகளையும் கவனிக்கவில்லை. எப்பொழுதும் பிறரை பற்றிய சிந்தனை, பிறரை பார்த்தல் மற்றும் பிறரது அபிப்பிராயங்களிலிருந்து விடுபட்டு சுய சிந்தனையில் இருந்தார். ஆறு, தாதிஜி பிரம்மா பாபாவிற்கு சமமாக எப்பொழுதும் பணிவாக இருந்தார். நிராகார மற்றும் நிர் அகங்கார நிலையில் இருப்பதற்கான பயிற்சியை செய்தார். எப்பொழுதும் தன்னை சேவாதாரியாக கருதினார். ஒருபோதும் தன் புகழை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரேனும் நிந்தனை செய்தால் பயப்படவில்லை, புகழ் பாடினால் மகிழ்ச்சியடையவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் தன் நிலையை சமமாக வைத்திருந்தார். ஏழு, பாப்தாதாவிடமிருந்து கிடைத்த தெய்வீக புத்தி என்ற பரிசை பாதுகாப்பாக வைத்திருந்தார். எப்பொழுதும் சக்தி வாய்ந்த எண்ணங்களை எழுப்பினார். ஒவ்வொரு செயலையும் ஸ்ரீமத் படி இருக்க வேண்டும் என்பதில் சிறிதும் மன வழி அல்லது பிறருடைய வழியை கலக்கக்கூடாது. தெய்வீக புத்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு எண்ணம் பேச்சு செயல் இருக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து முழுமை நிலையை அடைந்தார். எப்பொழுதும் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒருவரிடமே அனைத்து உறவுகளும், எந்த பக்கமும் ஈர்ப்போ பற்றோ இல்லை. எப்போதும் சகோதரன் சகோதரன் என்ற உள் உணர்வோடு அனைவரையும் பார்த்தார். இரக்க குணத்தை தாரணை செய்து பலவீனமான ஆத்மாக்களிடத்தில் பலத்தை நிரப்பினார். தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்தார். ஒன்பது, ஒவ்வொரு சிறிய பெரிய பிரச்சனையையும் எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ என்ற நினைவால் கடந்தார். எந்த ஒரு காட்சியையும் பார்த்து ஏன், என்ன என்ற கேள்விகளில் சிக்குவதற்கு பதிலாக எப்பொழுதும் சாட்சி பாவத்தை தாரணை செய்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தார். பத்து, அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் ராயல் தன்மை காணப்பட்டது. எந்த வார்த்தையும் சாதாரணமாக பேசவில்லை. எது நடக்கக்கூடிய விஷயமோ அதுவே அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிவந்தன. இப்படிப்பட்ட சித்தி சொரூப ஆத்மாவின் எண்ணங்களும் சித்தியாவதால் சுலபமாக முழுமை நிலையை அடைந்துவிட்டார். பதினொன்று, தாதிஜி எப்பொழுதும் ஆத்ம நம்பிக்கை நிறைந்தவராக இருந்ததால் நாம் கல்ப கல்பமும் வெற்றியடைந்த ஆத்மா என்ற நினைவிலேயே இருந்தார். எந்தவித பழைய சம்ஸ்காரம், சுபாவம் அல்லது கர்ம கணக்கிற்கும் அடிமையாக இருக்கவில்லை. ஆத்மா ஒளியாலான சரீரத்தில் வசித்துக் கொண்டிருப்பது போன்ற அனுபவம் செய்தார். பனிரெண்டு, தாதிஜியின் புத்தி சுத்தமான தெளிவான கண்ணாடி போல இருந்தது. அவர் நிரந்தர தபஸ்வி மூர்த்தியாக இருந்தார். இந்த தபஸ்யாவினால்தான் உலக நன்மை ஏற்படும், சுகமான உலகம் வரும் என்ற நினைவு எப்பொழுதும் இருந்தது. பதிமூன்று, தாதிஜி இறுதி நேரத்தை எதிரில் பார்த்து எப்பொழுதும் சுய சிந்தனை செய்தார். சுய முன்னேற்றத்திற்காக தினமும் அமிர்த வேளையில் பாபாவிடம் இனிமேலும் இனிமையான ஆத்மீக உரையாடல் செய்தார். பாபாவின் மகா வாக்கியங்களை ஆழமாக படித்தார். பாபாவின் கூடவே பாபாவின் முரளியில் துண்டிக்க முடியாத அன்பு இருந்தது. பதினான்கு, தாதிஜி தன்னுடைய சம்பூர்ண நிலையை உருவாக்குவதற்காக உடல் என்ற உணர்விலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் பயிற்சியை செய்தார். நாம் உலக நன்மைக்கு நிமித்தமாக இருக்கின்றோம். நாம் சுயஸ்திதியை உயர்ந்ததாக, ஒருமுகப்பட்டதாக, ஒரே ரசனையுடையதாக, அதாவது எண்ணங்களிலிருந்து அப்பாற்பட்டு எண்ணங்களற்றதாக ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து பறந்து பாபாவிடம் வதனத்திற்கு சென்று அமருவோம் என்பது அவருடைய புத்தியில் எப்பொழுதும் இருக்கவே இருந்தது. பதினைந்து, நான் பாபாவின் நினைவில் இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்தி அனைவரின் ஆசிகளையும் பெற வேண்டும் என்ற தீவிர விருப்பத்தில் எப்பொழுதும் இருந்தார். எந்த ஒரு ஆத்மாவும் என்னால் தொந்தரவு அடைந்து சாபம் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தி அனைவரது ஆசீர்வாதங்களுக்கும் உரியவரானார். பதினாறு, நான் சம்பன்ன ஃபரிஸ்தாவாக மற்றும் கர்மாதீத்த நிலையை அடைந்தவராக வேண்டும். இந்த பழைய உடலை விட்டு ஃபரிஸ்தாவாகி அவ்யக்த வதனவாசியாக ஆக வேண்டும். இந்த சேவைகள் யாவும் இரவும் பகலும் நடந்து கொண்டே இருக்கும். நான் சேவையுடன் கூடவே சுயத்தின் மீதும் சூட்சுமமான கவனம் வைத்து பாஸ் வித் ஹானர் ஆக வேண்டும் என்ற இந்த ஒரே லட்சியம் எதிரே இருந்தது. 17. தாதிஜி எப்பொழுதும் அனைத்து தடைகளையும் கடந்து தடைகளற்ற நிலையில் இருந்தார். தனிமையில் அமர்ந்து தன்னை சூட்சுமமாக சோதனை செய்து தன் குறைகள் பலவீனங்களை ஆத்மா என்ற வைரத்தின் கரையை முற்றிலும் போக்கி விலைமதிப்பற்ற வைரமாக ஆனார். 18. தன்னை சம்பூர்ண தூய்மையானவராக சக்தி நிறைந்தவராக ஆக்குவதற்காக உள்ளார்ந்த வைராகிய உள்ளுணர்வின் மூலம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகியிருந்து தனது சூட்சுமமான பார்வை எண்ணங்களை சம்பூர்ண தூய்மையாக்கினார். பழைய சம்ஸ்காரங்கள் என்ற இயற்கையை தோற்கடித்து இயற்கையை வென்றவராக ஆகி பாபாவின் மடியில் கலந்துவிட்டார். 19. நான் பாபாவுடையவன், நான் பாபாவிற்கு சமமாக சம்பூர்ணமாக ஆகியே தீர வேண்டும். அதனால் சூட்சுமமான தேக அபிமானத்தை தனது சம்ஸ்காரங்களை மான மரியாதை மற்றும் மகிமையை புத்தி மற்றும் பழக்கங்களை முற்றிலும் சமர்ப்பணம் செய்தார். தந்தைக்கு சமமாகி அவ்யக்த வதனவாசியாக ஆகிவிட்டார். நல்லது. ஓம் சாந்தி.